ॐ अणर्बृहद्कृशस्थूलः गुणभृन्निर्गुणो महान् अधृतः स्वधृतः स्वाद्यः प्राग्वंशो वंशवर्धनः. 103வது ஸ்லோகம். பகவானுடைய நாமாக்கள்ல நாம் இப்பொழுது 844வது நாம ஸ்வாஸ்தியாங்கிறத பார்க்க போறோம். அதிருத்தா ஸ்வதிருத்தான்னு ரெண்டு நாமாக்களை கொஞ்சம் கவனிக்கணும். இதற்கு முன்னால சில நாமாக்கள், பகவானுடைய நாமாக்கள் பரஸ்பர விருத்தமாக காணப்பட்ட நாமாக்களை நமக்கு சொன்னார். எது? அணுகோ, ரொம்ப சின்னவர். பிருஹத், எல்லாரை விட பெரியவர். புருஷா, ரொம்ப ஒல்லியா இருக்கார். ஸ்தூலஹா, ரொம்ப குண்டா இருக்கார். குணபிரத், எல்லா குணங்களையும் தரித்திருக்கார், குணங்களுடன் கூடியிருக்கார். நிர்குணஹா, குணம் இல்லாதவரா இருக்கார், ஒரு குணமும் இல்லாதவரா இருக்கார். மகானா இருக்கார். அதிருத்தஹாங்கிற இருக்கார். இப்படி எல்லாம் நாமாக்கள் பார்த்தோம். இந்த நாமாக்கள் இப்படி சொல்றதுல தாத்பரியம் என்ன கொஞ்சம் கவனிக்கணும். இதுல ஒரே ஒரு தர்மிக்கு விருத்த தர்மங்கள் சொன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நெருப்பு சுடுறது, நெருப்பு சுடல, நெல் சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நெருப்பு ஒன்னா சுடும், இல்லைன்னா சொல்லாம இருக்கணும். சுடவும் சுடவும் சுடாமலையும் இருக்குன்னு சொன்னா எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இதற்கு உபனிஷத்து பதில் சொல்லிருக்கு. உபனிஷத்துல சொல்லும் பொழுது ததேஜதி தன்னைஜதி, அது அசைகிறது, அது அசையல. தத்தூரே தது அந்திகே, வெகு தூரத்திலையும் இருக்கு கெட்டியும் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது? உபனிஷத்தே நமக்கு இதை சொல்லியிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த பகவானுடைய ஸ்வரூபம் பாரமார்த்திகமான ஸ்வரூபம் ஒண்ணுதான். அது உபாதியோடு கூடி இருக்கும் பொழுது அது வேற விதமாக காணப்படுகிறது அப்படிங்கறது சொல்லும். அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? உங்க இதயத்துல இருக்கார். உமக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியது என்ன? உங்க இதயம் தான். ஆனா அவரே 1000 கோடி ஜென்மாக்களா தேடிக்கொண்டிருந்த போதிலும் காணப்படல. அப்ப எங்க சார் இருப்ப? வெகு தூரத்துல இருக்காரு தானே அர்த்தம். தேட தேட கண்டுபிடிக்கலன்னா கிட்ட இருந்த கண்டுபிடிச்சிருப்போமே. எவ்வளவு தேடினாலும் கண்டுபிடிக்கல, வெகு தூரத்துல இருக்கார் அப்படின்னு. தன்னை ஜதி, அது அவர் அசையவே இல்லை சார், வெறுமனை இருக்கார் சார். ஆனா ததே ஜதி அசைஞ்சுட்டு இருக்கார். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது கேட்டார். நீங்க பிளேன்ல உட்கார்ந்துட்டு இருக்க, அசையாம தான் உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனா என்ன ஆறுது? ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா இத்தனை மணி நேரம் இவ்வளவு தூரம் சென்றிருக்கேன் அப்படிங்கிற. இப்ப நீங்க ஓடிட்டு இருக்கீங்களா, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலா, பதினா இருக்க. ஆனா பக்கத்துல இருக்கிற கேட்கிறார், எங்க போறேன்னு? ஆஸ்திரேலியா போறேன், அமெரிக்கா போறேன், சிங்கப்பூர் போறேன். சரி, நீங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா என்று கேட்டா என்ன சொல்வேன்? அவனை பைத்தியம்னு சொல்வேன். அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். நீங்க வெறுமனு உட்கார்ந்துட்டு சாஞ்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கள, வேகமா போறேன்னு சொல்றேன், எப்படி சார்னு கேட்டா அது எப்படி? அவன் கேட்கறதுல தாத்பரியம் இருக்கு, ஆனா உங்களுக்கு சொல்றதுலயும் நீங்களும் தாத்பரியம் இருக்கு. அதே மாதிரிதான் வேறொரு உபாதியோட சம்பந்தப்பட்டிருக்கும் காலத்தில் அந்த உபாதியினுடைய அம்சங்கள் இவரிடத்துல காணப்பட்டு இவரும் அசைகிற மாதிரி இருக்கார். அதனால தர்மங்கள் பரஸ்பர விரோதமாக இருந்தாலும் ரெண்டும் சரிதான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். தர்மங்கள் பரஸ்பர விரோதமாக இருந்த போதிலும் அந்த ரெண்டும் சரி. காரணம் என்ன? ஒன்னு பாரமார்த்திகமான ஸ்வரூபம், இன்னொன்னு உபாதியோட கூடிதான ஸ்வரூபம். பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கா ஒரு அம்மா, அந்த அம்மா வெள்ள வெள்ளேன்னு பட்டு புடவையதான் தரிச்சுட்டு இருக்கா, பட்டாடை. அது முதல்ல உங்களுக்கு வெள்ளையா காணப்படுறது, இருந்தா போல இருந்து மஞ்சளா காணப்பட்டது, அதுக்கப்புறம் நீளமா காணப்பட்டது, அதுக்கப்புறம் முழுமையா ரெண்டா காணப்பட்டது. என்ன ஆச்சுன்னா அந்த பக்கத்துல இருந்து அந்த கலர் லைட் மேல விடுறான், அப்ப நமக்கு என்ன தெரியுது, அந்தந்த வஸ்திரமானது வெவ்வேறு கலரை அடைஞ்சா போல இருக்கு. அது சிவப்பாக காணப்பட்ட போதிலும் அல்லது மஞ்சளாக காணப்பட்ட போதிலும் அதனுடைய வெளுப்பு போயிடுதோ இல்லையே சார்? ஒரே பொருள் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதுக்குள்ள எப்படி சார் மாறும்னு கேட்டேன்னா, எப்படி விருத்தமான தர்மம் வரும்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதான் உபாதிக்கம். அங்கே ரத்த கிரண உபாதி, சிவப்பான கிரணங்கள் மேல விழுந்திருக்கிறதுனால அதுக்கு சிவப்பாக காணப்படுகிறது, மஞ்சளான கிரணங்கள் காணப்பட்டதுனால மஞ்சளாக காணப்படுகிறது. தத்தது உபாதிக்கமாக அந்தந்த பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அது அப்படி காணப்படுகிறது. காணப்படுகிறதே தவிர அது உண்மை இல்லை. இது நன்னா சொல்றேன். ஆனா சில சமயத்துல நிஜமாகவே மாறுறது சாரணம். எப்படி தெரியுமா? நான் ஸ்திரீகள்லாம் பூஜையோ அல்லது ஹோமமோ ஆன பிறகு என்ன பண்ணோம், ஒரு தட்டுல மஞ்சளை பூசி மஞ்சளை போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் சுண்ணாம்பை கலந்து ஜலத்தை விட்டு ஆரதி எடுப்பா. மஞ்சள் எல்லோ கலர்ல இருக்கு, சுண்ணாம்பு வெளுப்பா இருக்கு, இந்த கலந்ததுமே சிவப்பா போயிடுத்தேனும். இந்த சிவப்பு காணப்பட்டதான் நிஜமா சிவப்பு இருக்கா சொல்லுங்க? அப்ப நிஜமாகவே சிவப்பு இருக்குன்னா ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரியே இந்த கைக்கெல்லாம் ஒரு மருதாணின்னு வச்சுக்கிற பச்சல, அந்த ஒரு இலையை எடுத்து அந்த அண்ணன் போட்டு அரைச்சு அது பாத்திரத்துல வச்சுருப்பா, அது என்னமா இருக்க? அது பச்சையத்தானே இருக்கு. ஆனா அது கையில போட்ட பிறகு அந்த கை என்னாச்சு? சிவந்து போயிடுது. என்ன சார் இது, மஞ்சளா இருக்கிறத வச்சா சிவப்பா போறதுங்கிற இது என்னாச்சு? நிஜமான மாறி இருக்க அப்படிங்கிறான். இந்த நிஜமா மாறி இருக்குங்கிறது கூட வியாபகம். ஏன்னா கை பர்மனண்டா சிவப்பாகனா யாராவது வச்சுப்பல, ஒரு நாலு நாள் வச்சுருப்பா, ஒரு வாரம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாயம் எடுத்து போயிடும். அது மாதிரி எல்லா பதார்த்தமே அந்தந்த உபாதியோடு கூடியிருக்கும் பொழுது வேற விதமாக காணப்படலாமே ஒழிய அவைகளுக்கு விரோதம் இல்லை. இதை நம்ம பார்க்கணும். பாரமார்த்திகமான பிரம்மஸ்வரூபமானது ரொம்ப பெரியவராகவும் எல்லாத்தையும் வியாபிச்சும் நிர்குணமாகவும் மகானாகவும் இருக்கார். அவரே அணுவாகவும் ஸ்க்ருஷமாகவும் குணங்கள் உடையவராகவும் காணப்படுகிறார். வஸ்துதா அவருடைய ஸ்வரூபம் இன்னது என்று சொல்ல முடியாது, நம்ம மனசுக்கு அப்பாற்பட்டது. ஏதோவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. பகவான் எப்படி தியானம் பண்ணணும்? ஐயா உங்களை தியானம் பண்ண முடியாதுன்னு தியானம் பண்ணணும். அவருடைய ஸ்வரூபம் உண்மையான ஸ்வரூபம் பார்க்க முடியாது. மாயா கேஷா மயா திருட்டா என்மாம்பி நாரதா சர்வபூத குணையர் யுத்தம் நைவம் மாம் திரட்டும் அரசி. அவரே சொல்றார், ஹே நாரதா, எந்த உருவத்தை நீ பார்த்து கொண்டிருக்காயோ இந்த உருவம் மாயினால நான் திருஷ்டித்தேன். உண்மையான உருவம் இது இல்லை, என்னுடைய உண்மையான உருவத்தை உன்னால் நினைக்க முடியாது, தியானம் பண்ண முடியாது. அப்ப அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? வாசாம கோச்சரமா இருக்கு, புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. இதுதான் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். அந்த பிரம்மமே நமக்காக உங்களை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக என்ன பண்ணிருக்கார் தெரியுமா? நான் அநேக உருவங்களை எடுத்துட்டு இருக்கேன். அணுவாகவும் இருக்கார், புரஹத்தாகவும் இருக்கார், ஸ்தூலமாகவும் இருக்கார், கிருஷ்ணமாகவும் இருக்கார். யாராருக்கு எந்தெந்த உபாதியில் இருக்கோ அந்தந்த உபாதிக்கு தக்கவாறு அவர் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார். இதனால பரஸ்பர விரோதம் இங்கு இல்லை. ஏன் விரோதம் இல்லை? இவைகள் எல்லாம் ஒரு தர்மத்துல இருக்கிற தர்மிக்கள், ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியதான டிஃபரெண்ட் ப்ராப்பர்டிஸ். அது நல்லா கிளியரா வச்சிருக்கும். ஆப்ஜெக்ட் ஒண்ணு தான், ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு விதமாக மாறாது. ஒருவனே இப்படி அப்படி இருக்க முடியாது, பரஸ்பர விருத்த ரூபமாக நிஜமாக இருக்க முடியாது. அப்ப என்ன ஆகுனா, ஒன்னு நிஜமா இருக்கணும், இன்னொன்னு பொய்யா இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றோம், ஔபாதிகமாக இருக்கிறதுனால விரோதம் இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். இதுல இதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு மனசுல என்னன்னா, ஒன்னே ரெண்டு எப்படி சார் இருக்க முடியும்? பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் ரெண்டு ஓரிடத்துல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இருக்க அதுக்கு சமாதானம் ஔபாதிகம்னு சொன்னது. ஆனா இவங்க சொல்றதுக்கு என்ன தாத்பரியம், ஏன் இப்படி சொல்றார் நமக்கு தெரியுமா? பகவானுடைய நாமாக்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காரு பீஷ்மாச்சாரியர், எதற்காக சொல்றார் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அனுர் ப்ருஹத் க்ருஷ ஸ்தூல குணபுரன் நிர்குணோ மகான் அதிருத ஸ்வதிருத ஸ்வாத்யா. இந்த நாமாக்கள் என்ன சொல்றார்? அப்ப அந்த பகவான் இடத்துல அனிமாதி சித்திகள் இருக்கப்பா. அணு அனிமா, ப்ருஹத் மகிமா, பார்த்தா க்ருஷா சின்னதா இருக்கார் லகிமா, ஸ்தூல கரிமா, இவைகள்லாம் என்னன்னா அந்த அனிமாதி சித்திகள் வந்த என்ன ஆகும் தெரியுமா? நீங்க இங்க இருந்து டெல்லிக்கு போகணும், கையில காசு இல்லை, என்ன ஒரு குசுவா மாறி அந்த ஏரோப்ளைனுக்குள்ள போயிடுவான், அங்கே போயிடுவாள், அங்கே இறங்கி நின்று கதவு திறந்து வெளில போயிடுவான், ஒரு இடத்த விட்டு மறுபடியும் ரூம் எடுத்துக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு அணுவாக ஆகக்கூடியதான திறமை இருக்கு. அதே போலயே இன்னொரு மனுஷனுக்கு எப்படி அவனை வந்து 10 பேர் அட்டாக் பண்றான்னா அவன் அசையாம ஒரு இடத்துல அந்த அணைச்சிக்க முடியாததான் ஒரு நிலையை அடையலாம். பீமன் என்ன பண்ணினா துரியோதனனை கொல்றதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. 100 கௌரவாளியை நான் ஒத்தந்தான் கொள்வேன் பிரதிஜை பண்றான். இது இது நடக்கிற காரியமா என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூட திடீர்னு ஒரு பிரதிஜை பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் என்னன்னா பகவான சண்டாகத்தை ஏற்பட வேண்டியது. பகவான் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாரத யுத்தத்துல. எல்லாத்த விட நஜமான ப்ராப்ளம் யாருக்குன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். என்ன முதல்லயே சொல்லிவிட்டார், 100 கௌரவாளும் நான் ஒத்தந்தான் கொள்வேன். இப்ப மீதி பேர் 4 பேர் யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாரு? அத்தனை பேரும் பீமன் தான் கொன்னான், அதுல சந்தேகமே இல்ல. அர்ஜுன் என்ன பண்றான், என்னுடைய பிள்ள அபிமன்யோ யாரு கொன்னானோ நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவன் நான் கொள்வேங்கிற, அவனை கொல்றதுக்கு முன்னால இருக்கிற இன்சிடென்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுமே தெரியாது அர்ஜுனனுக்கு. அந்த அவரை கொன்னவன் அவனுடைய ஜெயதரகன் பேர். அவனை கொன்ன அவன் தலையை கீழே போட்டா யார் தலையை கீழே போட்டாலும் அவன் தலை வெட்டிருச்சிடும். இப்ப அர்ஜுனன் கொன்னான்னு வச்சுங்களேன், அவன் தலை கீழ் விழுந்ததுமே அவன் மட்டும் போகல சார், அர்ஜுனும் பிராணம் போயிடுவான். இப்ப இவரை காப்பாத்தணும், அவரை கொல்லணும், என்னமா ப்ராப்ளம். அந்த பாரதத்துக்குள்ள எத்தனை விவகாரங்கள்னு பார்த்துல அவோட கட்டம் இதுல எல்லாம் ஆயிடுத்து. மீதி பேர்லாம் துஷாசனம் கிட்ட எல்லாரையும் கொள்ளாச்சு. கடைசியில என்னாச்சுன்னா துரியோதனும் வந்து நிக்கிறான். 18வது நாள் யுத்தம், திடீர்னு பார்த்தா துரியோதனும் காணும். எங்கேயுமே இல்லை சார், யுத்த களத்தில் இல்ல, ராஜாவா இருக்கிறவர் இல்லைன்னா எப்படி யுத்தம் பண்றத? ராஜா சமட்சத்துல சைன்யம் யுத்தம் பண்ணுவா, ராஜாவே காணும். காலமே 8 மணிக்கு வந்தா ரெகுலரா ராஜா இருக்க வேண்டாமா யுத்தத்துல? தன்னுடைய இடத்துல இல்ல, பாக்குறாரு எங்க இருக்க எங்க இருக்க, எல்லாரும் தேடிட்டு இருக்க, அவ பட்சத்திலயும் தேடிட்டு இருக்க. ஆள் இருந்தா தானே யுத்தத்துக்கு, எங்கேன்னு கேட்டா யாருக்கும் தெரியல. கடைசியில என்ன ஆச்சுன்னு பகவான் யோக திருட்டையில பாக்குற, என்ன பண்ணிருக்கான், ஒரு நதிக்குள்ள உட்கார்ந்து பூந்துண்டு பிராணாயாமம் பண்ணி அவன் என்ன பண்ணிவிட்டான், அந்த நதியை அசைய விடாம ஐஸ் ஆட்டம் கட்டுங்கபடி பண்ணிவிட்டான். எங்க பார்த்தாலும் தெரியல, மேல 1 இன்ச்சுக்கு ஜலம் போட்டுட்டே இருக்கிறதுல கீழெல்லாம் ஐஸா கட்டி ஆயிடுச்சு. உள்ள ஆனந்தமா எதா ஆச்சு, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு அசையாம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். பகவான் பார்த்த, யுத்தத்துக்கு வந்தாதான் கொல்லணும் இல்ல, யுத்தத்துக்கு அழைச்சுன்னு வந்து கொல்லுன்னார். எப்படின்னார், அங்க இருக்கக்கூடியதார் அந்த ஐஸ் இருக்கு பார்த்தல, அதை உடங்கன்னார். கதையால உடைக்காம உடைய மாட்டேங்கிறதுன்னா ஐஸ் சாதாரணமா இருந்தா அது உடஞ்சிடும், ஆனா வெயில் மேல காய்ச்சிருக்க தானே உடையணுமோ இல்லையா? உடையல. அதுக்கப்புறம் பீமன் தன்னுடைய முழு சக்தியால உடைச்சு அதுக்கப்புறம் அவனை தட்டி எழுப்பி அவனை அசைக்க முடியல. காரணம் என்ன, இந்த கரிமாங்கிற ஒரு சக்தி தந்துச்சு. ஆனா அத்தனை சக்திகளும் பகவானுக்கு முன்னால் நிற்குமா? அந்த சக்தியை கொடுத்தவரே அவர் தான், ஆகையால் நிக்கல. அதனால அதுக்கப்புறம் வெளியில வந்தா யுத்தம் பண்ணினா அப்புறம் யுத்தத்திலயும் அவளை நிக்க முடியல. அவ என்ன மேல எம்பி குத்தத்தை அடிச்சா அதுக்கப்புறம் அவருடைய தொடையில அடிங்கன்னார். எதோ ஆயிருக்கு கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, நாங்க சொல்லணும் என்ன விவகாரம் என்னன்னா, இந்த கரிமா எனக்கூடியதான ஒரு சக்தி அவரிடத்துல இருந்தது. இந்த சக்தி எல்லாம் அனிமா மகிமா தெய்வ கரிமா லகிமா ததா அதே போல பிராப்தி பிராகாமியமீஷித்வம், இந்த எட்டு குணங்களும் இந்த எட்டு நாமாக்கள்ல சொல்லியிருக்கு. அதெல்லாம் விவகாரம் என்ன, பரஸ்பர விருத்தமான நாமாக்களை சொல்லி நம்மளை ஹிம்சப்படுத்தணுங்கிறது இல்ல. நமக்கு தெரியும் பரஸ்பர விருத்தம் இல்ல, பகவான் இடத்துல எதுவும் விருத்தமாகாது. ஏன்னா இதுவும் அதுவும் எல்லாமே அவரிடத்துல தான் இருக்கு. உலகத்துல நாம் ஏதேது விரோதம்னு சொல்றோமோ அத்தனையும் அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவரிடத்துல விரோதம் இருக்குமா? ஆனா விரோதம் இருக்கும்படி ஏன் எழுதுறார் பீஷ்மாச்சாரியர், ஐயா அத்தனை சக்திகளும் பகவான் இடத்துல இருக்கு. அது எப்படி இருக்கு? பகவான சேவை பண்ணிட்டு இருக்கு. இந்த அணிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்வம் வசித்வம் அத்தனையும் பகவான கொண்டாடிட்டு இருக்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க கூடியதான பகவான் அந்தந்த வடிவமாக காணப்படுகிறார். இந்த எட்டு நாமாக்கள் என்னாச்சு, அணிமாதி அட்ட சித்திகளை சொல்லியிருக்கு. அணுகு புருஹத்து ருஷா ஸ்தூலஹா குணபிரது நிர்குணா அதிருதா ஸ்வதிருதா. அதனாலதான் இந்த நாமாக்கள் நடுவில் மகான்னு போட்டிருக்க. மகத்துவம் என்ன பகவானுக்கு? கிண்ணிரூபிதம் மகத்துவம் அணிமாத அட்ட ஐஸ்வர்யங்களும் அவரை சேவை பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு அணிமாத்திய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சாதாரணம், அதனால வசதியாவே நினைக்கல, மூச்சு காத்து விடுறா போல அவருக்கு. உலகத்தையெல்லாம் திருப்தி பண்ணி காப்பாத்தி அழித்து கொண்டிருக்க கூடியதான அந்த பரம்பொருளுக்கு இந்த சித்திகள் சித்திகளாக காணப்படல. ஆனா இந்த சித்திகளை அடையணுங்கிறதுக்காக மகர்ஷிகள் எத்தனை வருஷங்கள் தபஸ் பண்றா தெரியுமோ, பில ஜன்மாக்கள் தபஸ் பண்றா. ஆனாலும் அந்த சித்திகள்லாம் கிடைத்த போதிலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அந்த சித்தியை உபயோகத்திலே அங்கேதான் இருக்கணும், அதுக்கு மேல போக முடியாது. பகவான் அடையணும்னு என்ன பண்ணணும், அவைகள்லயும் வைராக்கியம் வரணும். நமக்கு வரக்கூடியதான சின்ன சின்ன சித்திகளா இருந்தா அதெல்லாம் வேணும். நமக்கு வேண்டியது பகவானுடைய பாதாரவிந்தம் தான், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. எஸ்யாம் குரோஸ் சரண பங்கஜமேவ லப்யம் அப்படின்னு அந்த ஒரு தத்துவத்தை எதிர்பார்க்கணுமே தவிர, நான் ஏதாவது சொன்னா நடந்து போறது சார்னா அதுக்கப்புறம் லைன்ல நிற்கும் ஜனங்கள். நீங்க ஒரு நாமா ஜபம் பண்ண முடியாது விவகாரம் முழுக்க. அதுல விவகாரம் என்ன, அப்படியே அந்த ராமாக்களை சொல்றது. ஆகிய நேற்று முழுக்க நம்ம பார்த்ததெல்லாம் என்ன சொல்றது, அடிமாதி அட்ட ஐஸ்வர்ய சக்திவத்வம் பகவானிடத்துல இருக்கு. அப்படி இப்ப அடுத்தது அதிருத ஸ்வதிருத ஸ்வாத்யா பிராக்வம்சோ வம்ச வர்தனா. அதிருதா பகவானவர் யாராலையும் சுமக்கப்படவில்லை, பகவானை யாரும் தரிக்கலை, பகவான் எல்லாரையும் தரித்துக் கொண்டிருக்கார். கீரை 74 புவனங்கள் இது போல 1000 புவனங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் தாங்கிட்டு இருக்கார். பிருத்விஸ்வயா திருதா லோகா தேவித்வம் விஷ்ணுனா திருதா. ஆசனத்துக்கு பூஜை பண்ணும் பொழுது நான் மாதிரி சொல்றோம், ஏ அம்மா பிருத்வி நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தரிச்சுட்டு இருக்கேன், உங்களை மகாவிஷ்ணு தரிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அதனால நீங்க நான் உட்காருறேன் நீங்க என்ன தரிங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சீட்ல உட்காரு பூஜை பண்றதுக்கு முன்னால. விவகாரம் என்ன ஆச்சு, அப்ப உலகத்துல எல்லோரையும் யார் தரிக்கிறா, பூமாதா. அந்த பூமாதாவை தரிக்கிறவர் யாரு, பரமாத்மா. இவர் தான் வரகாவதாரத்துல பாதாளத்துல இருக்கக்கூடியதான பூமியே தான் உள்ள போய் அதை எடுத்து அப்படியே தரிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கும் இல்லாத போனால் பூமி கீழ விழுந்துடும். ஒரு பால் ஆட்டம் குளோப் மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கான், ஒரு பந்த மேல வச்சு அது மேல கை தொட்டினா இப்படி வளைஞ்சு போறது, அப்படி வளைஞ்சு போயிடுதுன்னா நம்ம கதையெல்லாம் என்ன ஆகும் பாருங்க. அது ஆசையாம அப்படி நிக்க வைக்கிறார் பாத்தீரா. ஏனத்ய உருக்ரா பிருதிவி சதுருடா, யாரால இந்த பூமியானது திருடமாக இருக்கோ பரம்பொருளை நமஸ்கரிக்கிறேன்னு வேதம் சொல்றது. அப்படி ஸ்வதிருத. ஆனா அவர் எங்க சார், அவரை யாராவது தாங்குறாரா? சாதாரணமா தாங்கக்கூடியதான பொருள் இன்னொன்னால் தாங்கப்படுகிறது. மனையில நீங்க உட்கார்ந்துருக்க, மனையானது பூமியில இருக்கு. கட்டில நீங்க படுத்துட்டு இருக்க, கட்டிலானது எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யார் தாங்குறது, கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்குறது. இப்ப விவகாரம் என்னடா, எதது தாங்குறதோ அதெல்லாம் இன்னொன்னால தாங்கப்படுகிறது என்கிற ஒரு சாதாரணமான ஒரு கண்டிஷன் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு சம்ஸ்கிருதத்துல வியாப்தின்னு பேர். அப்படி பகவான் எல்லாரையும் தாங்கிக் கொண்டிருக்காரே, ஆனால் இந்த பகவானையே தாங்கிறதுக்கு வேற யாராவது இருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஒண்ணும் கிடையாது, அவரை யாரும் தாங்கிறதுக்கு இல்லை. அப்ப அவர் எங்கே சார் இருக்க, பூமியில நின்னா அதுக்கப்புறம் நான் ஏதாவது கையால தாங்கல. பகவான தாங்கிறதுக்கு யாருன்னார், வியாப்ய நாராயணத்திதா, உள்ளும் புறமும் எங்கும் அவர் தான் இருக்கிறார். ஆகையால் அவரை தாங்கிறதுக்கு வேற பொருள் இல்லை, அவரை தாங்கிறதுக்கே வேற பொருள் இல்லைன்னு அவர் இங்கத்தான் இருப்பார். ச பகவான் குத்ர பிரதிஷ்டிதா, நாரதர் கேட்கிறார் அந்த பகவான் எங்க இருக்கார், எதுல பிரதிஷ்டம் இருக்கார், எதுல எதனால் தாங்கப்படுகிறார். அதுவா அவர்ல ஸ்வே மஹிம்னு பிரதிஷ்டிதா, தன்னிடத்துலதான் தான் இருக்கார்ப்பா. அதவா ந மஹிம் நீதி அப்படி இல்ல, அவர் எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லைன்னு அர்த்தம், வேற இன்னொரு பொருள் இல்லை. எங்க இருக்கார், தன்னிடத்துல தான் தான் இருக்க. புஸ்தகம் எங்க இருக்கு, டேபிள்ல இருக்கு. காத்து எங்க இருக்கு, ஆகாசத்துல இருக்கு. ஆகாசம் எங்க இருக்குன்னு கேட்டோம், ஆகாசம் அது மேல உட்கார்ந்து இருக்க, கிளி உட்கார்ற போல, பட்டி உட்கார்ற போல ஆகாசம் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கோ இல்லையே, சொல்ல முடியலையே. அதே மாதிரி தான் பகவானும் இங்கத்தான் இருக்கார் என்று சொல்ல முடியலை. அதே போல காலம் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்க சார், டைம் கடிகாரத்தில் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லக்கூடாது, கடிகாரத்தில் கடிகாரம் சுத்திட்டு தான் இருக்க. காலம் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கா அவங்களால சொல்ல முடியுமோ, முடியாது. அதே போலயே பகவான் எங்க இருக்கார் சொல்ல முடியாது. ஆகையால் அதிருத்தா ஸ்வதிருத்தா, தன்னிடத்திலேயே தான் இருக்கார், அவர் இங்கே அங்கேன்னு சொல்ல முடியல, அவரிடத்திலேயே அவர் இருந்துட்டு இருக்கார். இதான் சொல்றார், கஸ்மின் பிரதிஷ்டிதி இது. அது வரைக்கும் ஆச்சு. அடுத்தது பகவானுடைய நாம ஸ்வாஸ்யா சுஆஸ்யா, அவருடைய நாம எப்படி இருக்க, அழகான வாக்கை உடையவர். ஆஸ்யம்னா வாக்கு, இந்த ஆஸ்யம் வாய் இருக்க, அது பகவான் ஒண்ணுத்தான் கொடுத்திருக்கார் நமக்கு. ரெண்டு கண்ணு கொடுத்திருக்கார், ரெண்டு காதை கொடுத்திருக்கார், ரெண்டு மூக்கு கொடுத்திருக்கார், வாய் மட்டும் ஒன்னே தான் இருக்கு. ஏன் சார், ரெண்டு வாய் இருந்தா என்னன்னா, ஒண்ணு சாப்பிடுறதுக்கு ஒண்ணு பேசுறதுக்கு. என்ன அந்த சமயத்துல கூட பேசாம இருக்கு, செல்போன் வந்தா கட்டமா இருக்கே, பேசிண்டே இருக்கிறத சாப்பிடாம முடியலையே, அதுவும் பண்ணிருக்கலாமே கேட்டிருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, ஒரே ஒரு வாயை தான் கொடுத்திருக்க. என்ன எதற்காக இப்படி இந்த வாக்குல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா, வாக்கானது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அது ஒரு வாக்கா இருந்தாலும் அதை வந்து நம்ம நன்னா பயன்படுத்தணும். ஜிக்வாக்ரே மரணம் திருவம், நாக்கு நுனியில தான் மரணம் இருக்கு. பத்திரமா பேசணும், ராஜா கிட்ட பேசும் பொழுது எப்படி இருக்கணும், கரெக்டா பேசணும். இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி என்னைக்கும் பேசப்படாது, உடனே பேச வேண்டாங்கிறது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம், பொய் பேச வேண்டாம், உண்மையும் பேச வேண்டாம். இன்னொருத்தருடைய மனச புண்ணாகுமேயானால் நீங்க பேசாம இருக்கிறது தேவலைன்ட்டார். அப்படின்னு என்ன, இந்த வாக்கால நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம் பார்த்தடா, அந்த பேசுறது வந்து எதிராள் மனச அப்படி தாக்கிறது, அடிச்சா அந்த அடியானது பத்து நாள் ஆனா மறந்து போயிடும். ஆனா இந்த வாக்குல இருந்து பேசுறாள் பார்த்தடா, அது மட்டும் ஜென்மா முழுக்க ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல எப்போ யாரோ ஒரு வார்த்தை உங்களை வச்சாலையானால் 85 வயசுல ஞாபகம் இருக்கு சார், இந்த மனுஷன் அன்னைக்கு என்ன இந்த வார்த்தை சொன்னான் சார். அந்த பயம் வேற, அந்த எழுத்த கெண்டாலே பயம் இருக்க. மாறிட்டன்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணா, முதல்ல யஜ்ஞத்தை விஸ்வாமித்திர யாகம் பண்ணும் பொழுது அங்க வந்து வாலாட்டினான். ராமன் என்ன பண்ணினான் தெரியுமா, நான் சுபாகும் இது பேர்ல அவள்லாம் கொண்டு விட்டாரு, இவரை மட்டும் என்ன பண்ணினான் தெரியுமா, அப்படியே நேரா அம்ப விட்டு அதை கொண்டு போய் சமுத்திரத்துல தள்ளுபடி பண்ணிவிட்டார். என்னடா நாளைக்கு உபயோகப்படுவாரோ இல்லையோ, அன்னைக்கே கொண்டு இருக்கலாம், ஆனா என்னடா இவரை மட்டும் சமுத்திரத்துல தள்ளிவிட்டார். அந்த தள்ளின பிறகு அவன் தான் சொன்னார், அந்த செகண்டில் அவருக்கு பயம் வந்து சார், ரகாராதினி நாமானி ராமத்ரஸ்தா நிவாவனா. ராவண கிட்ட சொல்ற, ராவணன் வர வந்து என்ன பண்ணார், ஒரு பிளான் ஒண்ணு போட்டிருக்கேன்ப்பா, நீ எனக்கு சகாயப்படணும். என்ன பிளான் அப்பா, ஒண்ணும் இல்ல, நீ ஒரு மான் குட்டி வேட்டமா போட்டு தங்கமான வேட்டம் போட்டு அப்படியே சீதைக்கு முன்னால சுத்தணும். ராமன் வந்து என்ன பண்ணுவான் அப்படியே வரும்பொழுது சீதாதேவி கேட்பா, கேட்டதுமே ராமன் அடிக்கிறதுக்காக வருவார், நீ ஓடி போயிடு, உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு எவ்வளவு நன்மை சொல்ற பத்திர, நீ பாட்டுக்கு ஓடி போயிடுக்கோ, நான் பாத்துக்கிறேன் மீதி விஷயத்தை, என்ன பண்ண போறேன்னு கேட்கிறார் அவர். நான் ஒரு பிட்சு வேட்டம் போயிட்டு சீதாதேவி திருடிட்டு போக போறேன்னு சொல்ற. இவர் பார்த்தாராம், அப்பா வேண்டாம்ப்பா, ரொம்ப நாளா இந்த ராங்கிற எழுத்தே இந்த பிராணம் வாங்குறது, ராமானி ராம்னாலே பயம் இருக்கு, என்னடா சார் அன்னைக்கு பட்ட அடி பதில, அது என்னடா அது ராம்னாலே ஒரே பயமா இருக்கு, ராமா வரைக்கும் வேண்டாம், அதனாலதான் என்ன இருக்கு வேண்டாம், ரசகான்னு சொன்னா எனக்கு பயம் இருக்கு, ரா இருக்க என்னவோ இப்படி ஒரு பயந்து பயந்து அவன் கவலைப்பட்ட கடைசியில் என்ன சொன்னார் ராவணன் சொல்றான், நான் சொன்ன பேச்சு கேட்கறியா இல்லையா, கேட்கலன்னு நான் கொண்டு விடுறேன், அங்கே போனி என்ன அட்லீஸ்ட் தப்பிச்சுண்டு ஓடி போடலாம் ஏதாவது ஒண்ணுன்னு. அவர் பார்த்தார், நமக்கு டைம் ஆயிடுது, இது தீர்மானம் ஆயிடுது, இனிமேல் அதை மாத்த முடியாது, ஆனா ஒண்ணு இவன் கையில மரணத்தை அடைஞ்சா லாபம் இல்லை, ராமன் கையில மரணத்தை அடைஞ்சா வைகுண்டமாவது போகலாம், ஏன்னா அவர் மகாவிஷ்ணு அவதாரம்னு சொல்றான், அதனால பெட்டர் அதுவே அப்படின்னு வந்தான். விவகாரம் தெரிஞ்சுன்னு சொன்னா அந்த மனசுல ஏதாவது ஒண்ணு பட்டு போயிடுதுன்னா அது போகாது, அதனால இந்த ஆஸ்தியமானது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல இந்த வாயு ரொம்ப முக்கியம், ஏன் தெரியுமா, அதை கட்டுப்படுத்தணும். ஜிஹ்வாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் தேனாங்கிறது, நாக்க அடக்கினேன்னா வாழ்க்கையில பாதி அடக்கியாச்சு, இன்னொரு பாதி என்னன்னு கேட்காது, அது இன்னொரு கிளாஸ்ல தான் சொல்றேன். ஒரு நாக்க அடக்கினாலே வரும், நீங்க வாழ்க்கையில பாதி துஷ்ட குணங்கள்லாம் கெடுதல்கள் உங்களுக்கு வராம அது காப்பாத்துமா, அப்படி அதனால்தான் ஒரே வாக்குன்னு சொன்ன. இந்த வாக்குனால மனுஷன் எல்லா விதமான புண்ணியத்தையும் சம்பாதிக்கலாம், வெறுமனு இருக்கக்கூடாது அந்த வாய், என்ன பண்ணுனா பகவன் நாம சொல்லிட்டே இருக்கணும், சாஸ்திரநாமத்தையோ இல்ல ஸ்ரீராம ராம ராமன்னோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கணும். இந்த வாக்குங்கிறது மட்டும் அவ்வளவு, இந்த வாஜா தர்மம் வாப்னுஹி, மனுஷன் அதிகமான தர்மத்தை சீக்கிரமாக சம்பாதிக்கக்கூடியதான ஒரு சாதனமானது வாக்குத்தான். இதை சொல்றதுக்காகத்தான் சுவாஸ்தியான்னு சொல்லு. அவருடைய வாக்கு எப்படிப்பட்டது, சுந்தரமான வாக்கு, அழகான வாக்கு, உண்மையான சொல்லக்கூடியதான வாக்கு. யசோதவரா கிருஷ்ணனை ரெண்டு கையாலையும் பிடிச்சுண்டா, ஏன் தெரியுமா, அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து சொல்றாளாம், என்ன தின்ன அம்மா மண்ண தின்னு, எப்படி இருக்கும் ராஜா வீட்டு குழந்தை ஆத்திரம் வெண்ண திருடி திருடி சாப்பிடுறா, அது போராதுன்னு நினைச்சு வெளியில போயிட்டு மண்ணை சாப்பிட்டார், குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு பழக்கம், ஆனா தானும் குழந்தை தானே சாப்பிட்டார், குழந்தைகள்லாம் ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றா, அம்மாவுக்கு பயம் ஆயிடுத்து, இந்த குழந்தை மண்ணை சாப்பிட்டா நாளைக்கு உடம்பு ஏதாவது பண்ண போறது. இப்பதான் மாடர்ன் டேஸ்ல என்னடா தின்னு, டஸ்ட் அலர்ஜி, ஏதோ வந்தாலும் ஏதோ மண்ணே சாப்பிட்ட குழந்தை, ஒன்றும் பண்ண முடியல, பிடிச்சு ரெண்டு கையும் பிடிச்சு அதை மண சாப்பிடியோ அப்படிங்கிறார். அவர் சொல்றார், இல்லம்மா நான் பட்சிதவா நம்பா, நான் மண்ணை சாப்பிடலை, ஏண்டா பொய் சொல்றியே, என்ன இத்தனை குழந்தைகள் சொல்றா பொய் இருக்க முடியுமா, சாதாரணமா எது ரைட்டு எது பொய்ன்னு லோகத்துல எது தான் சொல்வா, மெஜாரிட்டி தான் ரைட்டுன்னு சொல்லுவா, எத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்கா, நீ இல்லைன்னு சொல்றியே இத்தனை பேர் சொல்றாள், சர்வே மித்யாபிசம்சினா எப்படி சொல்ற, உலகத்துல என்ன தவிர யாரு சொன்னாலும் பொய் தான் போட்ட, அவர் சர்வேன்ட்டார், நாளைக்கு நீ சொன்னாலும் மண்ணு சாப்பிட்டாலும் பொய் தான்ட்ட அம்மாவா, என்னமா இப்படி பேசுறியே, சர்வே மித்யாபிசம்சினாங்கிறல எப்படின்னா, அக்ரஜோ விவதத்யேஷ, அதுக்கப்புறம் இவர் கேக்குற உங்க அண்ணா சொல்றானப்பா எப்படின்னு, அவன் மட்டும் உண்மை சொல்வான், மித்யாபூதமான பிரபஞ்சத்துல என்ன தவிர எல்லாரும் பொய்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அவனே பொய்ன்னு அவன் சொல்ற வார்த்தை எப்படி உண்மையா இருக்கும், என்ன எப்படி சொல்றீங்க, வேணும்னா பாருங்கிற, பார்த்தா சகல புவனங்களும் அவர் வயத்துக்குள்ள வாக்குக்குள்ள காணப்படுறது. அப்ப என்ன அர்த்தம், வெளியில மண்ணு இருந்தாத்தானே நான் சாப்பிடுறதுக்கு, சாப்பிடுறதுன்னு என்ன சார் அர்த்தம்னு, எனக்கு வெளியில இருக்கக்கூடியதான பொருளை நான் என் வாக்குக்குள்ள போட்டுக்கொள்ளுறதுக்குத்தான், போட்டுக்கொண்டு விழுங்கிறதுக்குத்தான் சாப்பிடுறதுன்னு அர்த்தம். மாத்திரை சாப்பிடுன்னு நாக்களையே வச்சுட்டா சாப்பிட்ட அர்த்தமா? இந்த பக்கம் போனா தூப்பிடுறதுக்கு அது ஒரு கணக்கு. சாப்பிடுறதுன்னு என்ன அர்த்தம்? கடாதஸ்தான சஞ்சோகானுகூல வியாபார பாணினி சொல்லி கொடுத்துருக்கார் சார். இந்த கழுத்துக்கு கீழே அது எப்படி போகுமோ அதுக்கு தகுந்ததான் ஒரு செயலை செய்யறதுக்கு சாப்பிடுறதுன்னு அர்த்தம். ஒரு மூணு அது என்னதுன்னு வாயில போட்டு ஜலத்தை விட்டு விழுங்கணும். விழுங்குறதுன்னு என்னன்னு சார் அது தெரியாது சார். அது எப்படி உள்ள போகுமோ அப்படி பண்ணுங்கன்னா வேற என்னதான் பண்றது மனுஷனுக்கு? இப்ப என்ன ஏதாவது வெளியில இருக்கிற பொருளை உள்ள போய் சாப்பிட்டாதானே சாப்பிட்டதுன்னு அர்த்தம். எனக்கு வெளியிலதான் ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி மண்ணை சாப்பிடுவேன்? அம்மா கேட்பாடோ கொடுத்து கட்டி போடுறேன்னு ஆரம்பிச்சா தமிச்சு ஓடி போயிட்டார். ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி பொய் சொல்லாததான ஒரு வாக்கு சார். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன, வேதங்களை படைத்ததான வாக்கு. அந்த பகவானுடைய வாக்கு என்ன? வேதங்களை எடுத்து வெளியில சொன்னார். சர்வதா சர்வகாலமும் வேத மூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான அழகான வாக்கு அது. சாதாரணமாக நம்ம எல்லா அவதாரங்களுக்கும் சொல்லக்கூடியதான நாம. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அது இன்னும் வேற அழகா இருக்கு. சோபனம் பத்மோதரதல தாம்பரம் அபிரூபதமம் அஸ்ய ஆஸ்யம் இதி ஸ்வாஸ்யா. அந்த பகவான் வர்ணிக்கிறார் பாருங்க கிருஷ்ணனை. பத்ம உதர தல தாமிரம் எப்படி இருக்கு பகவானுடைய வாய்? இந்த அழகான ஒரு தாமரை உண்டோ இல்லையோ, அந்த தாமரை நடுவுல இருந்து அந்த தலம் அந்த இதழ் வரும் பொழுது அந்த நுனியில எப்படி சிவப்பா இருக்கோ அந்த சிவப்பு கலரா இருக்கு கிருஷ்ணனுடைய வாய். வாயை திறந்ததுமே உள்ள சிவந்ததாக இருக்கு. அப்படியே ரெட்டா இருந்தது பிளட் வந்துருதுன்னு நினைக்கப்படாது. அதனாலதான் ரோஸ் கலர்ல இருக்கு சார், பாக்கிறதுக்கே அழகா இருக்கு. பத்மோதரத்துல தாமிரம் அதிரூபம் மனோக்யமான ஒரு ரூபம், இன்னும் பார்க்கணும் பார்க்கணும் என்றே காணப்படுகின்றதான வாக்கு. அபிரூபதமம் அஸ்ய ஆஸ்யம் இதி ஸ்வாஸ்யா. இப்படி அழகான வாக்கை உடையவர். சோ மனுஷாளுக்கு எல்லோருக்கும் என்ன வேணும்? உண்மையை பேசக்கூடியதான வாக்கு வேணும். சர்வதா சர்வ காலமும் பகவன் நாமாவை சொல்லக்கூடியதான வாக்கு வேணும். அவர் நாமாவையும் அவருடைய மந்திரத்தையும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்ப. இதனால்தான் முக்கியமா சொல்றது சாஸ்திரநாமத்தை ஏதோ பகவானுக்கு வாக்கு அப்படி இருக்கு சார், உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கோம்னு யோஜனை பண்ணி பாருங்க. அரை மணி நேரம் சொல்லுவிட, ஒரு மணி நேரம் சொல்லுவிட, அதுக்கப்புறம் நமக்குதான் எத்தனையோ இருக்க, அதுக்கு நடுநடுவுல பேசிட்டு தானே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆதம் மௌனம்னு ட்ரை பண்ணி பார்த்துக்கல. மௌனம்னு நினைச்ச அடுத்த நான் காஃபி ரெடியா இருக்கு எப்படி மாமி அவுட், மௌனம் போச்சுன்னு. அந்தமா வந்தாலும் ஏதோ காஃபி கொடுத்துட்டு வேற ஏதோ ஒரு கேள்வி, யார் போன் பண்ணினா மௌனம் போச்சுன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு சுலபம் இல்ல. எல்லா விரதத்தை விட மௌன விரதம் ரொம்ப சிரமம். ஆனா அந்த மௌன விரதத்தை வச்சுட்டேனால் உங்க சரீரத்துல பாதி சக்தி நிற்கும். எவ்வளவு நிறைய சக்தியானது நமக்கு பேசுறதுனாலதான் போறது. அதனால பேசுறதுன்னு எப்படி பேசணும்? பகவன் நாமாவத்தான் பேசணும், வேதாந்தத்தை தான் பேசணும். ஒரு வம்பு பேச மாட்டேன்னு ஒரு விரதம் எடுத்துக்கணும். அப்படி பேசினாலும் அவசியமாகத்தான் பேசுவேன். அரை வார்த்தை கேட்டெல்லாம் அரை வார்த்தை தான் பேசுவேன் அப்படின்னு வச்சு பாருங்க. நமக்கு ஃப்ரெண்டே இருக்க மாட்டார் சார், போட்டுமே என்ன இதுவே. நம்ம பேசலன்னு யாரும் நம்மளை விட்டு யாரும் நம்மளால பேச மாட்டாள்னு க்ஷேமம். உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு பகவானா இருக்காரு, உங்க இதயத்திலயே பகவான் இருக்க போறார். ஏன் கவலைப்படுறேன்? அதனால்தான் வாக்க ஒன்னத்தான் வச்சிருக்கார் பகவான். அதனால சுவாத்யா வேதாத்மகா மகான் சப்த ராசி தஸ்ய முகாத் நிர்கதா. இந்த மகான் சப்த ராசி கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஓங்கார வடிவமாக வந்ததானது எவ்வளவு பெருசு இருக்குன்னா சஹசிரவர்மா சமவேதா. இப்பொழுது ரெண்டு ரெண்டு சாகை தான் இருக்கு சமவேதம். ஆயிரம் சாகைகள் இருந்ததுதான் சாமவேதம். 21 சாகை இருந்ததான் ருக்வேதம். 101 சாகை இருந்ததான் எதிர்வேதம். இன்னைக்கு தைத்தரிய சாகை ஒண்ணுதான் இருக்கு. அதோட கட்ட சாகையை கொஞ்சம் சேர்த்து வச்சுண்டு அசைத்தின் சொல்லிட்டு இருக்கா உலகத்துல. ஆனா எத்தனை 101 சாகை இருந்தது எதிர்வேதம் பார்த்தோம். எல்லாம் காலகர்பத்துல போயிடுது. ஆனா இருக்கிறதையே யாரும் படிக்க மாட்டீங்க. அப்படிப்பட்டதான நிகிலமான இவ்வளவு வேதிக் லிட்டரேச்சர் எல்லாமே அவரிடத்துல இருந்து வந்தது சார். அவர் வாயிலிருந்து வேதாத்மகா மகான் சப்தராதி அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதத் யத் ருக்வேதோ யஜுர்வேதஸ் சாமவேதோ அதர்வாங்கிரசா சிக்ஷா கல்பம் வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிடமிதி. அத்தனையும் அவர் வெளியில கொண்டு வந்து வச்சிருக்கார், அத்தனையும் அவர் திருமுக மண்டலத்திலிருந்து வந்திருக்க. ஆகையால் அவருடைய வாக்கு அவ்வளவு பூதமானது பவித்திரமானது. வேதாத்மகா மகான் சப்தராசி தஸ்ய முகான் நிர்கதா புருஷார்த்த உபதேசார்த்தம். எதற்காக வந்தது? மனுஷியாளுக்கு நல்லதை சொல்லணும் சார். மனுஷியாளை உண்டு பண்ணிட்டேன், இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்காவா, அவளுடைய கர்மாவுக்கு தகுந்தா போல சுக துக்கங்களை போகங்களை அனுபவிக்கிற அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு நல்ல வழிய காட்ட வேண்டாமானா? ஏதாவது ஒரு ஜென்மாவில ஒரு குருவை அடைஞ்சு அவரால் நாலு வார்த்தையை கேட்டு முக்தி பெற வேண்டாமா? எத்தனை பிறவிகள் தான் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா? பரம கருணாமூர்த்தி அவர். ஆகையால் தான் ஒரு வழியை நான் சொல்லணும், புருஷார்த்தத்தை சொல்லணுங்கிறதுக்காக இத்தனையும் தயார் பண்ணியிருக்கார். ஸ்ருதே இப்படி சுவாஸ்தியான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிராக் வம்சா, அதுக்கடுத்தது வம்சவர்தனா. என்ன சார் பிராக் வம்சான்னா? என்னன்னு முதல் முதல்ல எல்லாத்த விட பிகினிங்ல இருக்கிற வம்சம் இவர் வம்சம் தான். பின்னால வந்த வம்சங்கள்லாம் பின்னால வந்ததுதான். முதல்ல இந்த வம்சம்னா உலகம்னு அர்த்தம். இந்த வம்சியா இருக்கக்கூடியதான இவருடைய வம்சங்கள்லாம் எப்படின்னர், பின்னால வந்த வம்சங்கள்லாம் பாஷ்சாத்யம். இவருடைய என்ன, உலகங்கள்லாம் உண்டாடுறதுக்கு முன்னாலேயே இவர் இருந்துட்டு இருக்கார். இந்த இவர் எங்க ஆரம்பிச்சிருக்கார், இந்த உலகங்கள்லாம் உண்டாடுறதுக்கு முன்னாலே. உலகங்கள்லாம் உண்டாச்சு, போன கல்பத்துல இருந்த உலகங்கள்லாம் அதை பிரளயத்தை அடைஞ்சு பகவான் ஆயிடுது, மறுபடியும் புதுசா உண்டாரார். புதுசா உண்டான அப்புறம் மன்வாதிகள்லாம் உண்டான அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவளுடைய வம்சம் உண்டாகும். ரகுவம்சம், சூரியனுடைய சூரிய வம்சம். எப்படி சூரிய வம்சம்? சூரியன் உண்டான பிறகுதானே சூரிய வம்சம். சூரியன் உண்டு பண்ணியிருந்தது எங்க மகாத்மா தானே, பரமாத்மா தானே, உலகத்தையே உண்டு பண்றது அவன் தானே. ஆகையால் மற்ற எல்லா வம்சங்களும் பாஷ்சாத்யம். பாஷ்சாத்யம் பின்னால வந்தது, வெஸ்டர்ன் அர்த்தப்படப்படாது, பின்னால வந்தது. இவருடைய வம்சம் மட்டும் எல்லாரை விட முன்னால வந்திருக்கு. ஆகையால் அவருக்கு பிராக் வம்சஹான்னு பேர். அஸ்ய வம்சினஹா வம்சஹா, இந்த வம்சியா இருக்கக்கூடியதான இந்த பகவானுடைய வம்சங்கள் பாஷ்சாத்யாக, மற்றவர்கள் எல்லாமே பாஷ்சாத்யங்கள். அயம் வம்சா பிரபஞ்சா, அவருடைய வம்சம் என்ன சார்? பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும். சாதாரணமாக வம்சம்னு நம்ம என்ன சொன்னா லீனியேஜ் டிரான்ஸ்லேட் பண்றோம். அவர், அவருடைய பையன், பையனுடைய பையன், இப்படி. இது சாதாரணமாக வம்சம், வம்சம் வளரணும் அப்படின்னு சொல்றது. இது தைத்தரியோபனிஷத்துல சொல்றப்ப பிரஜனஸ்தா பிரஜாதிஷ்டா அப்படி எல்லாம் சொல்றது. முதல்ல ஒரு மனுஷனுக்கு பையன் ஏன் சார்னா, ஏன் பிறக்கணும்? நீங்க பாட்டுக்கு சௌக்கியமா இருந்துட்டு போகப்படாதோ, பையன் ஏன்? அதுவா, நாம தர்மம் பண்ணிட்டே இருக்கோம். இந்த தர்மமானது பர்மனண்டா போயிட்டு இருக்கணும். ஏன்னா தர்மத்தினாலதான் உலகம் நிக்கிறது. உலகம் நிற்கக்கூடியதான தர்மமானது எங்களால் அனுஷ்டானம் பண்ணப்பட முடியும். தர்மம் அப்படியே இருக்குமா? தர்மத்தை எப்படி பண்ணணும்? பண்ணினா தானே தர்மம் வளரும். ஸோ தர்மத்தை நீங்க அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா அனுஷ்டிக்கப்பட்டதான தர்மமானது உலகத்தை காப்பாது. அதான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தை நீங்க பண்ணணும். ரக்ஷிதா தர்ம ரக்ஷத், காப்பாற்றப்பட்டதான தர்மமானது உங்களை காப்பாற்றுகிறது. இப்போ உலகத்தை காப்பாற்றணுமே ஆனால் தர்மம் வேணும். அந்த தர்மமானது காப்பாற்றப்பட வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு மனுஷனும் கை போடணும், தர்மத்தை காப்பாற்றுறது. தேர் வருது சார் அப்படியே, வேற அம்பாளையும் பரமேஸ்வரனையும் உட்கார வச்சுன்னு ஜம்முன்னு தேர் வருது ரதோத்சவம். தானா ஓடுமா? மனுஷால ஒத்தர் இழுக்க முடியுமா? வடத்தையே தூக்க முடியாதுன்னு அத்தனை பேர் சேர்ந்து இழுக்கிறார். அது எதுக்க? ஒரு மோட்டார் வச்சு அப்படி ஒரு ரவுண்ட் சுட்டப்படாத சார், வேகமா ஆயிடுமே. அப்படியெல்லாம் பண்ணப்படாது. எதுக்காக வச்சுருக்கா? எல்லோரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணணும், இத சூசனை பண்றதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்க. அப்படி தர்மத்தை காப்பாற்றுவதற்கு எல்லோருடைய ஒரு அவசியமும் உண்டு. ஆகையால் என்ன பண்ணிட்டு இருக்கா, தர்மத்தை பண்ணணும். நாம பண்றோம் தர்மத்தை, இல்ல தர்மம் பண்றதுன்னா ஏதோ நான் ரூபாய் கொடுத்துட்டு சௌக்கியமா இருக்கிறதுன்னு மட்டும் இல்ல, தர்மம் பண்றது தர்மம். அயந்து பரமோ தர்ம ஞானேன ஆத்மனி தர்சனம். வேதாந்தத்தை வாசிக்கிறது எல்லாத்தையும் கேட்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தர்மம். எத் யோகேன ஆத்மனி தர்சனம், யோகத்தை வச்சுண்டு பிராணாயாமம் பண்றது மிக சிறந்ததான ஒரு தர்மம். பகவான மனசுல நினைக்கிறேன் பார்த்தடா, அது சிறந்ததான ஒரு தர்மம். உங்களால முடிஞ்சது நாலு பேருக்கு நல்ல வார்த்தை பேசுறேன் பார்த்தடா, அது ரொம்ப பெரிய தர்மம். உண்மையை பேசுறது தர்மம். இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்தாம நடந்துக்கிறேன் பார்த்தடா, அது ஒரு தர்மம். தர்மம்னு சொன்னா தர்மம் பண்றதுன்னா நாலு பைசா போடுறது மட்டும்தான் தர்மம் இல்ல. இப்படிப்பட்டதான தர்மங்கள்லாம் ஒரு மனுஷன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்படி தர்மத்தை பண்ணிக்கொண்டே இருந்தால் உலகம் முழுக்க சௌக்கியமா இருக்கணும். உங்க ஆத்துல ஒரு கணபதி ஹோமம் பண்றேன், ஒரு ஸ்ரீசூக்த ஹோமம் பண்றேன், ஹோமம் பண்ணினா அந்த புகையானது ஆகாசம் வரைக்கும் போறதான். அக்ரம் பிராப்தாபுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே, ஆதித்யா ஜாயதே புருஷ்டி புருஷ்டேரன்னம் தத பிரஜா. இந்த புகை மட்டும் மீதி புகை எல்லாம் இங்க நின்று போறது, ஹோமம் பண்ணினான புகை மட்டும் சூரிய மண்டலம் வரைக்கும் போறதான். ஆதித்யா ஜாயதே விருட்டுகி, மழை வருது, யார் போட்டாலும் அவ பிளாட்ல மட்டும் மழை விழாது, கிராமம் முழுக்க வருதோ இல்லையா. இந்த தர்மமானது என்ன பண்றது, எல்லோருக்கும் சகாயம் பண்றது. ஆகையால் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், விடப்படாது. நல்லா தான் இருக்கு, பண்ணிட்டே இருக்கும்னா சார் எவ்வளவு நேரம் கர்மாவை பண்ண முடியும், ஒரு 60 வயசு 65 வயசு, அதுக்கப்புறம் என்ன, இவ எழுதுகிறதே கட்டமா இருக்கு, உட்கார்ந்து எழுதுகிறது கட்டமே, இவர் என்ன தக்கரமாக பண்றது. ஆக என்ன பண்ணணும், நீங்க எந்த இடத்துல விட்டுகளோ அந்த இடத்துல இருந்து அவன் பண்ணணும். பையன் பண்ணினானே ஏன்னா அது அப்பாவுக்கும் சேரும், காமன் அக்கௌண்ட்னு. ஆத்மாவை புத்திரனா மாசி, வேதம் என்ன சொல்றது, நீயும் பையனும் ஒண்ணுதானே. அந்த பெண்ணுக்கு ஜாயான்னு பேர் வச்சிருக்கான், எதுக்கு தெரியுமா, எதத்யாம் ஜாயதே இது ஜாயா, இவனே வீரிய ரூபமாக அவளிடத்துல போய் மறுபடியும் பிறக்கிறானா, அதனால் இவனே தான் பையன். ஸோ பையன் பண்றதெல்லாம் இவர் பண்ணினா போல கணக்கு. விவகாரம் என்னாச்சு, நீங்க எந்த இடத்துல விட்டுடையானால் இந்த விட்டதான தர்மங்களை அவன் பண்ணிட்டே இருக்கணும், அதே போல அவன் விட்டதான பையன் அவன் தர்ம பையன் பண்ணணும். ஸோ இந்த தர்மம் சாஸ்வதமா இருக்கணும். சாஸ்வதமா தர்மம் இருக்கணுமே ஆனால் என்ன பண்ணணும், குழந்தைகள் வந்துட்டே இருக்கணும். சரியா போச்சு போங்க, இப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யாருமே அப்பா பண்ணினாதானே பையன் சந்தியாந்தனம் பண்றதுக்கு அப்படின்னு பேசப்பட, தர்மம் பண்ணிட்டே இருக்கும். கோயிலுக்கு போகணும், பகவான தரிசனம் பண்ணணும், அதே போல லோகக்ஷேமங்கள்ல நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். எது, நான் மட்டும் சௌக்கியமா இருக்கேன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நினைச்சீங்களா, பகவானே காப்பாத்துன்னு சொன்ன, என்ன காப்பாத்துன்னு சொன்னீடா, காப்பாத்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் நல்லது உண்டாகட்டும், இந்த நாட்டில் நீங்க தான் சார் பண்ண முடியும். ஸ்வஸ்தி பிரஜாப்யா, ஜனங்கள் எல்லோருக்கும் நல்லதாகட்டும். முதல்ல நியாயேன மார்க்கேட மகிம் மகிஷாக, பூலோகத்தை எல்லாத்தையும் ராஜாக்கள் நல்ல வழியில காப்பாற்றி கொண்டு பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கட்டும். கோபிராமணே சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லா லோகங்களும் சௌக்கியமா இருக்கட்டும். அபுத்ரா புத்திரனஸ்தவந்து, யாருக்கு குழந்தைகள் இல்லையோ அவளுக்கு குழந்தைகள் இருக்கட்டும், குழந்தைகள் இருக்க சார்ந்தார் அவளுக்கு குழந்தை இருக்கட்டும். புத்திரனஸ்தந்து அபௌத்ரிணா போராதன் அதனா சதனாஸ்தந்து, யாருக்கு காசு இல்லையோ அவளுக்கு காசு இருக்கிறதா ஆகட்டும். இப்படி எல்லாம் ஜீவந்து சரதம், எல்லோரும் 100, அதுக்கு முன்னால டெத்தே வரக்கூடாது, 100 வயசு இருக்கணும். இப்படி எல்லாம் நம்ம பகவான பிரார்த்தித்து இருக்கோம். இப்படிப்பட்டதான தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பையன் வேணுமா, அதனாலதான் பழைய கல்ல தசாஸ்யான் புத்திரானா தேகிபதி மேகாதசங்கிருதி, 10 குழந்தைகள் வேணும்னு கேட்டா எதுக்குன்னா, ஒரு பையனாவது தர்மமான வழியில இருக்க மாட்டானா, சான்ஸ் தானே. மாமரத்திலிருந்து வரக்கூடியதான எல்லா மாங்கொட்டையும் மாமரமா எடுத்துன்னா உலகத்தை மாமரத்தை தவிர இன்னொன்னு இருக்காது, அதனால தெரியும் வேதத்துக்கு. ஆகையால் என்ன இருக்க, நிறைய குழந்தைகள் இருந்தா யாராவது ஒத்தனாவது நல்ல வழியில இருக்க மாட்டானோ, அப்படின்னு சொல்றது. ஆகையால் இந்த வம்சம்னு ஒண்ணு சார், குழந்தைகள் இல்லை சார், இது என்ன பண்றது, நம்ம கையிலயா இருக்கு இல்லைன்னா. இந்த வம்சம் மட்டும் இல்லப்பா, சிஷ்ய வம்சமும் வம்சம்தான். நீங்க வாசிச்சு அதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்த கிடையானால், அந்த சொல்லி கொடுத்ததான அந்த பையன் சிஷ்யன் இருக்கானே அவன் பையனுக்கு சமானம், சொல்லி கொடுத்தவர் குருவுக்கு சமான், குருவானவர் அப்பாவுக்கு சமானம். ஆகையால் ஜீவதிது வம்சே யுவாங்கிற சூத்திரத்துல பாணினி அப்பா பையன் அப்பா பையன் எனக்கூடியதான வம்சம் ஒண்ணு, குரு சிஷ்யன் குரு என்ன தர்மத்தை அவர் சொல்லிக்கிறார், அந்த தர்மத்தை சிஷ்யன் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி தர்மங்கள் வருது இப்படின்னு. இந்த வம்சம் எல்லாம் யார் தயார் பண்ணினது, எங்க பரமாத்மா தயார் பண்ணினார். சோ மற்ற எல்லா வம்சங்களும் பின்னால வந்த வம்சம், முதல்ல ஆதி வம்சம் உலகத்தையே படைத்தவர் எங்க பரமாத்மா. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, பிராக்வம்ச. அதுக்கப்புறம் முன்னால இருந்த வம்சம் இவரு, இன்னும் என்ன சார் பண்றார், வம்சவர்தனா, எல்லா வம்சத்தையும் நீட்டுண்டே இருக்கார் சார், பிரபஞ்சத்தை மேலும் மேலும் வளர்த்துண்டே இருக்கார். விவகாரம் முழுக்க உர்துவமூலமதாகம் சந்தாம் வேதத வேதவிது. இவர் தயார் பண்ணதான வேதங்கள்ல இருக்கக்கூடியதான கர்மாக்களை பண்ணி பண்ணி சம்சாரத்தை வலுத்துட்டே இருக்கார். ஏன் சார்னார், அப்பதான் சார் ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருந்தார். அதுல அவர் அந்த மரத்துல சம்சார மரத்துல இந்த நம்ம சரீரம்ங்கிற ஒரு மரத்திலையும் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் தெரியுமா, ஜீவனாகவும் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், பரமாத்மாவும் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்படி இந்த புருஷத்துல துவாசுபர்ணாசாயாசமானம் விரட்சம் பரீஷஸ்வஜாதே, இந்த ஒரு மரத்துக்குள்ள ஜீவனாகவும் பரமாத்மாவும் விருத்த தர்மங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கார். மறுபடியும் விரோதம், என்ன விரோதம், ஒத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கார், அந்த ஜீவனானோன் எல்லா விதமான கர்ம பலங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கார். சும்மா மட்டும் இருக்கிறது இல்ல, எழுந்துக்கிறான் போறான், ஒரு காய ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிடுறான், அது விட்டுறான், இன்னொரு காய சாப்பிடுறான், குளிக்கிறது துப்புறான், ஆடறான், சுகதுக்கங்களை மாத்தி மாத்தி அனுபவித்துக் கொண்டே இருக்கான் ஒத்தன். இன்னொருத்தர் என்ன பண்றாரு தெரியுமோ, அங்கேயே உட்கார்ந்து இந்த ஜீவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். நன்னா இருக்கும், ஒருத்தர் அழுதுண்டே இருந்த வேடிக்கை பார்த்தா எப்படி சார் இருக்கும், அதான் சார் பண்றாங்க, சாட்சி சேதா கேவலோரி குடத்தா. அப்படி இங்க முன்னால சொன்னதான விரோதத்துக்கும் இருதுக்கும் விரோதம் வேறே. முன்னால ஒரு பொருளுக்கு ரெண்டு தர்மங்கள் ஆப்போசிட்டா இருந்தால் அந்த விரோதத்தை நாம் உபாதி என்ற பெயர்ல பரிகாரம் பண்ணினோம். இப்ப ஒரே ஆத்மா அவரே ஜீவனாகவும் அவரே பரமாத்மாவும் இருந்துட்டு இருக்கார். இதே போல விரோதிகள் நிறைய இருந்துட்டு இருக்கு நமக்கு. விரோதம்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஜெனரலா ஒரு இடத்துல எந்த ரெண்டும் இருக்காதோ அதுக்கு விரோதம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த விரோதத்தை நல்லா பார்க்கணும், ஒரு இடத்துல ரெண்டு இருக்காது, அதுதானே விரோதம்னு பேர். லோகத்துல கல்யாணத்துக்கு போறேன், பத்திரை கொடுக்கறதுக்கு வந்துடுறத்துல சார் பத்திரிக்கை கொடுத்தார், வந்துருங்க நமஸ்காரம் வந்துரு, அவசியம் வந்துடுறேன். அதுக்கப்புறம் பேச்சு வாக்கல, அந்த எதிராத்த மாமாவை கூப்பிட போறேன்னு, சரி கூப்பிடுங்க. அப்புறம் என்ன, நான் வரலன்ட்டார். என்ன சுவாமி, அவர் வந்தா நான் வரமாட்டேன், எங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ஐக்கியம், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், இது ஒரு விரோதம். குடம் இருக்கு குடம் இல்ல, ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்க முடியுமா, நேற்றுக்கு உடம்பு இருக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுங்க சார், ஒரே சமயத்துல அதுவும் அதனுடைய ஆப்சன்ஸும் இருக்குமா, அது ரெண்டு விரோதம் தானே, சந்தேகம் இல்லையோன்னா மறுபடியும் மறுபடியும் பேசப்படாது மாத்தப்படாது தானே, அதுவும் அதனுடைய அபாவமும் விரோதம் இல்லை. ஆனா ஒன்னு இருந்தா இன்னொன்னு இல்லாதான ஒரு பதார்த்தங்கள் ஒரு இடத்துல இருக்கலாமா இருக்கப்படாதா, நல்லா யோசனை பண்ணி சொல்லணும். ஒரே இடத்துல ரெண்டு பொருள் இருக்காது, ஆனா அந்த ரெண்டுக்கும் விரோதம் இல்ல. திருஷ்டாந்தம் சொல்லட்டுமே, பழைய நாள்ல மாட்டு பொண்ணு கரெக்டா தந்துடும், மாமனார் வந்து உட்கார்ந்தா எதிர்க்க வரவே மாட்டான். அப்படி இருந்தது ஒரு காலம், ரெண்டு குழந்தைகள் மூணு குழந்தைகள் இருக்கும், எதிர்க்க இந்த பக்கம் வரமாட்டாளே, அப்படி இருந்த அவரோட விரோதிகளா என்ன, அத்தியந்தம் பிரேம பாத்திரங்கள், ஆனா ஒரு இடத்துல எதிர்க்க இருக்க மாட்டாளே சார், வரமாட்டாளே, ஏன் விரோதமா, விரோதம் இல்லை. ஆகையால் ரெண்டு பொருள் ஒரு இடத்துல இல்லாததுனால அது விரோதம், இல்லாமலே இருக்கிறதுனால அது விரோதம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விரோதம் தான் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்குமா? இருக்காது. ஆனா வெளிச்சம் இல்லை இருட்டுன்னு மட்டும் சொல்ல அதிகம். என்ன, இதே ரூம்ல தான் சார் வெளிச்சம் இருக்கு, அந்த மூலையில இருட்டு இருக்கு சார். ஒரே ரூம்ல தான் இருக்கு, ஆனா வெளிச்சத்தினுடைய ஆப்சன்ஸ் இருந்தா அந்த இடத்துல இருக்காது. ஆனா விவகாரம் என்ன, வெளிச்சமும் இருட்டும் வெவ்வேறு பதார்த்தம். ஏன் சார் இப்படி பிராணம் வாங்குறேன், அது இதனுடைய அபாவம்னு சொல்லிடுங்களேன். நான் என்ன சொல்றது, வேதம் அப்படி சொல்லலையே பார். ஏன் பரமாத்மா இருக்கிற காலத்திலேயே உலகத்துக்கு முன்னால இருட்டு இருந்தது, பரமாத்மா ஸ்வயம் ஜோதிஷா இங்க இருக்கும் பொழுது இருட்டு இருந்ததுன்னு நான் சொன்னேனே, ஆனால் அதுக்கு ரெண்டும் அபாவ பதார்த்தமா இருக்க முடியுமா? முடிய. அதோட மட்டுமல்ல, ஆப்சன்ஸ் இல்லாத பதார்த்தமா இருந்தா கவர் பண்ணாது. ஆனா இங்க என்ன பண்றதுன்னு, இந்த இருட்டு ஒருன்னு மறைக்கிறதா, எப்படி மறைக்கிறது? அதுவா இந்த பதார்த்தமானது அஜ்ஞானேனைவ ஆவ்ருதமாசீத் பிரதாரணிக்க சொல்றது. எப்படி இதுக்கு முன்னால ஒண்ணும் இல்ல, அது என்ன, அஜ்ஞானேன ஆவ்ருதம் தமசா ஆவ்ருதமாசீத் அப்படின்னு இருக்கு. மறைச்சதான பதார்த்தம் ஆப்சன்ஸா இருக்குமா? இருக்க. ஆகையால் வெளிச்சத்தினுடைய அபாவம் இருட்டு இல்ல. ஆனா அது என்ன, வெளிச்சத்தினுடைய அபாவமா இல்லாத போனாலும் அந்த இருட்டானது வேற பொருள். ஏன்னா மறைக்கக்கூடிய இன்னொன்னை மறைக்கக்கூடியதான பொருள். அப்ப ஏன் சார் அதுக்கு வேற பொருளா இருந்தா ஏன் சார் விரோதம்னு அதான் சொன்னேன். மாமனார் மாட்டு பொண்ணு மாதிரி, மாமியார் மாட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அவன் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுவான், எதிர்க்க இருக்க இந்த ஃபைட் பண்ணுவான். அனாதி காலமா வந்துட்டு இருக்கான், சரஸ்வதிக்கும் மகாலட்சுமிக்கும் சண்டையா, அது ஒரு நாளைக்கு சொல்றாரு. விவகாரம் விவகாரம் என்னடா, சும்மா சொல்றது நிஜமா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் சொல்ல வந்தேன்னா, பழைய நாள் அவ்வளவு மரியாதை இருந்ததான ஒரு தேசம். பையன் நேரம் வந்து அப்பா எதிர்க்க வந்து உட்கார மாட்டான சார்ல, ஓஹோ கரப்படாது, நின்றுதான் பேசுவான். அப்படி இருந்த நாள் இன்னைக்கு நம்ம அப்பாவையோ அம்மாவையோ யாரையும் மதிக்காத ஒரு நாளைக்கு வந்துட்டோம். வகு சோசனீயமான விஷயம். தேஷாம் ஆசனேன பிரஸ்வதி தவ்யம். குருவுக்கு எதிர்க்க சிஷ்யன் வந்தாரேயானால் பெருமூச்சு விடப்படாது. சாஸ்திரம் இப்படி சொல்றது, நான் நடக்குமா சார் கேட்கப்படாது, நடந்தது இன்னைக்கு நம்ம விட்டோம். ஆகையா விரோதம்னு சொன்னா அதனுடைய ஆப்சன்ஸ் வேற, விரோதம் ஒரு இடத்துல இல்லாததுனால அது அதனுடைய ஆப்சன்ஸ் சொல்லப்படாது. அதனால இங்க எப்படின்னு, அவர் வம்சத்துக்கு முன்னால வம்சமாகவும் இருந்தார், இப்ப பின்னால வரக்கூடியதான வம்சத்தையும் வளர்த்துட்டே இருக்கார். வம்சம் வளரணும்னு அதுக்கு காரணம் என்ன, பரமாத்மா தான் காரணம், அதுல சந்தேகம் இல்லை. அதான் வம்சம் பிரபஞ்சம் வர்த்தயன்னு வளர்த்து கொண்டு, அதோட மட்டும் இல்ல சேதயன்னு என்ன, அசங்க சத்ரேன திருடேன சித்வா. இந்த மனுஷன் இந்த சம்சாரத்தை வளர்ந்துட்டே இருக்கேன்னு பார்த்து பார்த்து என்னால தாங்க முடியலன்னு என்ன பண்ணினார், அசங்கம் எனக்கூடியதான ஒரு எதோட அட்டாச்மெண்ட் இல்லைங்கிற ஒரு கத்தியை வச்சுட்டு, திருடமான கத்தியை இந்த சம்சார விருட்சத்தை வெட்டிவிட்டான். வெட்டிவிட்டு என்ன பண்ணுவனர், தத்பதம் தத் பரிவர்கி தவ்யம் யஸ்மின் கதா அனிவர்த்தந்தி பூயா. அதற்கு பிறகு வைராக்கியம் வந்த பிறகு என்ன பண்ணணும், எதை அறிந்து கொண்டால் மறுபடியும் பிறவி இல்லையோ அப்படிப்பட்டதான அப்பரம்பொருளை அறியவும். வேதம் சொல் பகவத்கீதையில 15 அத்தியாயத்துல தத்பதம் தத் பரிவர்த்தி தவ்யம் யஸ்மின் கதா அனிவர்த்தந்தி பூயா தவேவ காத்யம் புருஷம் பிரபத்யே அப்படின்னு, எத பிரவருத்தி பிரசுதா புராணி, அந்த புராணிங்கிறத வம்சம் பிராக் வம்சம், அதை கட் பண்ணணும். ஆகையால் வம்சத்தை இனிமேல பிறவியே இல்லாம பண்ணாக்குறதும் அவரால் தான் முடியும், அவர் அனுகிரகத்தினால்தான் முடியும். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை நம்ம தியானம் பண்ணுவோம் சொல்லிட்டு, அடுத்த நாம பாரபிருத் கதிதோ யோகி. பாரபிருத், எல்லா பாரத்தையும் தரித்து கொண்டிருக்கார். எப்படிப்பட்டதான பாரம், ஏதோ வெயிட்னு மட்டும் நினைக்கப்படா சார், ஒரு வெயிட் இருக்கு, அது இருந்தா இருக்கிற வெயிட் போறது என்ன தெரியுமா, மனசுல பாரம், மனசுல பாரம் இருந்தா சரீரம் பாரமானது குறைஞ்சு போறது. நேற்று இப்படி அழைச்சு போயிட்டேன்னா மனசுல ஒரே கவலை சாரணும், அது அந்த மனசுல இருக்கிற பாரத்தை போக்குறது யாரு, எங்க பரமாத்மா தான். அதை மேல போய் அழகா சொல்ல போறார். அதெல்லாம் அடுத்த